அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 17 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் அளுத்கம பகுதியில் நடந்த வன் செயல்களை அடுத்து அந்த பகுதியில் தொடரும் வன் செயல்கள் குறித்த தகவல்கள்.
பிபிஎஸ் செக்ரட்டரி சுவாமின்வாஸ் அவரோட ஸ்பீச் தான் மக்களை சும்மா தெரிவிக்கலாத விஷயங்களை செய்யறதுக்கு உணர்ச்சி உண்டாக்கி விட்டாங்க.
முஸ்லீம்களுக்கு எதிரான வன் செயல்கள் குறித்து கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு நகரங்களில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது பற்றிய செய்தி, சுன்னி கிளர்ச்சி அமைப்பான ஐசிஸ் அமைப்பு ஈராக்கில் தொடர்ந்து முன்னேறி வருவது பற்றிய செய்தி குறிப்பு, ஈராக்கின் திக்ரித் நகரில் சிக்கியிருக்கும் இந்திய தாதியர்களை மீட்க இந்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய செய்தி,
இங்கிருந்து வெளியே போறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம், வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்ல, அதனால அவங்க வந்து எங்களுக்கு இங்கிருந்து போற மாதிரி இந்தியாவுக்கு வர மாதிரி ஏதாவது ஹெல்ப் எங்களுக்கு பண்ணணும், அதான் நாங்க அதுக்காக தான் நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
ஆகியவையும் பின்னர் நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியும் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
ஈராக்கிய தலைநகர் பாக்தாதை நோக்கி முன்னேற முயலும் இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் உள்ளிட்ட சுன்னி ஆயுத குழுக்களுக்கு எதிராக ஷியாக்களின் அரசின் ராணுவ படைகள் கடுமையாக மோதி வருகின்றன. நேற்று இரவு பாக்தாதுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் இருக்கும் முக்கிய நகரான பாகுபா நகரை ஐசிஸ் ஆயுத குழுவினர் கைப்பற்றினர். ஆனால் இந்த நகரை தாங்கள் மீண்டும் கைப்பற்றிவிட்டதாக அரச படைகள் தற்போது தெரிவித்திருக்கின்றன. இந்த நகரில் சிறையில் தாழ்ந்த தாக்குதலில் 40 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இவர்களின் கொலைக்கு யார் காரணம் என்பது குறித்த முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதேவேளை ஈராக்கில் உடனடியாக அமைதியும் ஸ்திரத்தன்மையும் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநாவின் தலைமைச் செயலர் பான் கி மூன் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
I hope that with the strong support of the regional countries and international community.
இதேவேளை ஈராக்கின் மேற்கு பிராந்தியத்தில் இருக்கும் சுன்னிகள் பெரும்பான்மையாக வாழும் பல முக்கிய பகுதிகளை அரச எதிர்ப்பு படையினர் கைப்பற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. வடக்கே அரச படைகள் திங்களன்று இஸ்லாமிய படையினர் கைப்பற்றிய தல் அபர் நகரை மீண்டும் கைப்பற்ற கடுமையாக முயன்று வருகிறார்கள்.
ஈராக்கிலும் சிரியாவிலும் நடைபெறும் சண்டைகளில் தீவிரவாத சூனி பிரிவு இயக்கமான ஐசிஸ் சம்பந்தப்பட்டிருப்பதால் முழு மத்திய கிழக்கு வட்டகமே குழுக்கள் மத்தியிலான குழுவாத போர்க்களமாக மாறும் நிலைமை ஏற்படலாம் என்று ஐநா அமைப்பு எச்சரித்திருக்கிறது. சிரியாவில் மனித உரிம மீறல்களை பற்றி ஐநா தயாரித்துள்ள மிக சமீபத்திய அறிக்கைப்படி சித்திரவதை தொடக்கம் உடனடி மரண தண்டனை வரை மிக மோசமான அட்டூழியங்களை இஸ்லாமிய இதரணி குழுக்களும் சிரியாவின் அரசப்படைகளும் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐசிஸ் போன்ற வன்மைவாத குழுக்கள் தமது எதிரணியினருக்கு உடன் மரண தண்டனை நிறைவேற்றுவதோடு சாமானிய பொதுமக்களை துன்புறுத்தி வருவதாகவும், சிறுபான்மை இனத்தவரான ஷியாக்கள், அலவைட்டுகள், கிறிஸ்தவர்கள் ஆகியோரை இலக்கு வைத்து தாக்குவதாகவும் ஐநா அறிக்கை விவரித்திருக்கிறது.
ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் பிரிட்டிஷ் தூதரத்தை துவக்க இருப்பதாக பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்பாடுகள் முடிவடைந்தவுடன் இந்த தூதரகம் செயற்பட துவங்கும் என்றும், இந்த தூதரகத்தை அங்கே துவக்குவதற்கு ஏதுவான சூழல் உருவாகியிருப்பதாகவும் ஹேக் தெரிவித்திருக்கிறார். ஈராக்கில் மும்முரமாக இருக்கும் சுனி ஆயுத கிளர்ச்சியை கையாள்வது எப்படி என்பது தொடர்பிலான மேற்குலக நாடுகளின் தீவிர பரிசீலனைக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஈரானுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையிலான உறவை சீரமைக்கும் முயற்சிக்கு மத்தியில் செய்யப்பட்டிருக்கும் இந்த அறிவிப்பு ஈரானுக்கும் மேற்குலகுக்கும் இடையிலான உறவு மேம்படுவதற்கான மற்றொரு சமிக்ஞையாக பார்க்கப்படுகிறது. 2011 பிரிட்டன் ஈரானுடனான தனது இராஜாங்க உறவை முற்று முழுதாக துண்டித்துக் கொண்டது.
கென்யா நாட்டின் கரையோரப் பகுதியில் வாழ்ந்து வந்த 60 அதிகமான மக்களின் உயிரை பழிவாங்கிய 2 இரவு நேர தொடர் தாக்குதல்களை நடத்தியவர்கள் உள்ளூர் அரசியல் தலைவர்கள்தான் என்று கென்யாவின் அதிபர் கென்யாட்டா குற்றம் சாட்டியிருக்கிறார். முஸ்லீம் அல்லாதவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை தாங்களே நடத்தினார்கள் என்று சோமாலிய இஸ்லாமியவாத இயக்கமான அல் ஷபாப் விடுத்த அறிவிப்பை அதிபர் கென்யாட்டா நிராகரித்தார்.
The attack in Lamu was well planned and politically motivated ethnic violence against the Kenyan community.
தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு அதிபர் உரையாற்றும் போது மக்கெடோனி நகரிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் நடத்தப்பட்ட திடீர் பாய்ச்சல் வேட்டைகள் முன்கூட்டியே நன்கு திட்டமிடப்பட்டவை என்றும், அரசியல் நோக்கம் கொண்ட இன வெறி தாக்குதல்கள் இவை என்றும் கூறினார்.
சீன பிரதமர் லீ காய்கிங் எலிசபெத் மகாராணியாரையும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கத்தில் அவரது இந்த பயணமும் சந்திப்புகளும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று கேமரன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான 30 பில்லியன் டாலர் பெறுமதியான வர்த்தக ஒப்பந்தங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. இந்த இரு தலைவர்களும் சந்திப்பதை எதிர்த்து திபெத்திய ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். சீனாவின் மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பாக கேமரன் சீன பிரதமரிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அழுத்தங்கள் அவர் மீது பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் தென்மேற்கு புற மாவட்டமான களுத்துறையில் உள்ள அழுத்கமாவில் முஸ்லீம்கள் மீது பொதுபல சேனை ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் ஏற்கனவே 3 பேர் கொல்லப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு நடந்த சம்பவம் ஒன்றில் மேலும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
களுத்துறை வெளிப்பெண்ண பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட மோதல்களின் போது ஒரு நபர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்தார்.
முஸ்லிம்
வியாபாரி ஒருவரின் வியாபார ஸ்தலத்தில் கடமையாற்றிய தமிழர் ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் இவர்கள் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவித்தார். இதன்படி அழுத்கம மோதல்களின் போது இறந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. வெளிப்பெண்ண பிரதேசத்துக்கு விரைந்த போலீசாரும் இராணுவத்தினரும் மோதல்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் மோதல்கள் ஏற்படக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் பிரதேசங்களில் இராணுவ பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
மே பிரச்சண்டக்காரி கலாக்காரி கிரியா மெஹேபு புத்தலையோ
போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை மீறும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு ஊரடங்கு உத்தரவை மீறிய 44 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவர்களில் 25 நபர்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் ஏனியோர் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் இன்று காலை 4 மணித்தியாலங்கள் நீக்கப்பட்ட போதிலும் மறு அறிவித்தல் வரை அது அமலில் இருக்குமென்றும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர். கேகாலை மாவட்டத்தில் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் மாவனெல்ல நகரில் பொதுபல சேனா அமைப்பு இன்று மாலை நடத்தவிருந்த கூட்டம் ஒன்றை போலீசார் நீதிமன்ற உத்தரவொன்றை பெற்று தடை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன. பேருவலை பிரதேசத்தில் தற்போதைய நிலவரம் குறித்து கருத்துக்களை தெரிவித்தார் பேருவலை பிரதேச சபை உறுப்பினர் ARM பதுருதீன் ஹாஜியார்.
கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல் அகதியாக உள்ளார்கள். அவர்கள் 4 பள்ளிகளில், தர்கா நகரிலே பிரதான பள்ளிகளாக இருக்கின்ற தெரு பள்ளி என்று சொல்கின்ற பள்ளியிலும், வெளிப்பிட்டி ஜும்மா பள்ளியிலும், அதிகாரிகள ஜும்மா பள்ளியிலும், மற்றது சீனாவத்த ஜும்மா பள்ளியிலும் இந்த மக்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்து நாங்கள் வருகின்ற உணவுகளை அவர்களுக்கு நாங்கள் பங்கீடு செய்து கொடுக்கின்றோம்.
இதேவேளை மோதல்கள் ஏற்பட்ட அழுத்கம நகரில் பொதுபல சேனா அமைப்பு கூட்டம் ஒன்றை நடத்தி இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்பட்ட போது அரசாங்கம் அதனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம்
சாட்டியுள்ளார்.
கடந்த சில தினங்களாக அழுத்கம பேருவல ஆகிய பகுதிகளில் பதட்ட நிலை காணப்பட்டது. இவ்வாறான ஒரு பதட்ட நிலையை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அரசாங்கம் அதனை தூண்டும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதன் காரணமாக பாரிய சொத்து மற்றும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சம்பந்தப்பட்ட மோதல்களை தூண்டிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் வினவினார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதனிடையே அழுத்கம நிலவரம் குறித்து ஆராய அரசாங்கத்தின் உயர்மட்ட கூட்டம் ஒன்று நேற்றிரவு நடந்தது. இதில் கலந்து கொண்ட மூத்த அமைச்சர் ஃபௌசி அவர்களிடம் கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன, என்ன விவாதிக்கப்பட்டது என்று கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
பிரைம் மினிஸ்டர் தலைமையில கூட்டம் நடந்தது. அதுல பசில் ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, டலஸ் ஒரு 7-8 அமைச்சர் உட்கார்ந்து கலந்து பேசினோம். மதத்துக்கு சேர்ந்தவங்க ஆமதுரு எல்லாம் சேர்ந்து கதச்சி ஒரு முடிவெடுத்தம் வந்து இனிமேல் இப்படி ஒரு மனசுக்கு நோவக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் சகோதரத்தை சக்மத் பண்ணி ரெண்டு ஒருத்தாலும் நல்ல நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்க வேண்டும். பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும். அவங்க எல்லாருக்கும் உள்ள உரிமை யாருக்காலும் தடுக்க முடியாது. அதனால அவங்க எல்லாரும் ஒத்துமையா வாழ வேணும். இப்ப திரும்பவும் இப்படி ஒரு கருத்தல் சம்பவம் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் எடுத்தது.
அப்படியான சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது?
அரசாங்கம், ஆர்மி, போலீஸ், எஸ்டிஎஃப் எல்லாம் நேற்று பகல் இருந்து பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுத்து அந்த பதிய நல்லா கவனிச்சு செய்தாங்க. ஆனா இன்னொரு சம்பவம் இந்த பகல் நடந்தது. இப்ப மங்குளக்காரனும் இந்த கடையில உடைச்சி சாமான் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யற ஒரு கூட்டம் இருக்குத்தானே, அந்த கூட்டம் இந்த இத புரோசனத்துக்கு எடுத்து செய்ய பாக்குறாங்க. ஆனால் அரசாங்கம் போட்டிருக்க பாதுகாப்பு படையினால அது கொஞ்சம் தவக்கப்பட்டிருக்கு. இப்ப திரும்பவும் அப்படி ஒரு சம்பவம் வராமல் இருக்கிறதுக்காக நாங்க ஒரு கமிட்டியோட அடிக்கடி தொடர்பு வச்சு பேசுறதுக்கு முடிவு செய்திருக்கோம்.
இப்போ இந்த அலுத்கம பேருவலையில நடைபெற்ற சம்பவங்களுக்கு யார் பொறுப்பானவர்கள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட கைது செய்யப்படலையே, அப்ப மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்?
இது வந்து ரெண்டு தொடுத்தாலும் வகை சொல்லுவனும். ஆனா இன்னொரு பிரச்சனை உண்டாவினது, அந்த பிரச்சனையை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவையில்லை. ஆனா அந்த பிபிஎஸ் செக்ரட்டரி சுவாமின்வாஸ் அவரோட ஸ்பீச் தான் மக்களை சும்மா தெரிவிக்கலாத விஷயங்களை செய்யறதுக்கு உணர்ச்சி உண்டாக்கி விட்டாங்க. அந்த அப்படி உணர்ச்சியான ஸ்பீச் பண்றவங்களுக்கு, ஹேட் ஸ்பீச் பண்றவங்கள அவங்களுக்கு விரோதமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பார்லிமெண்ட்லயும் அதை பத்தி பேசிக்கிட்டாங்க.
பொதுபல சேனா அமைப்பு தான் இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் பல தரப்புல வருது இல்ல, அதை பத்தி விவாதிக்கப்பட்டதா கூட்டத்துல?
கூட்டத்துல அது கலைக்கல. அந்த நேரம் நாங்க இனிமேல் வராம பாதுகாக்க வேண்டும் என்ற இதுதான் டிஸ்கஸ் பண்ணது. ஆனா இன்றைக்கு பார்லிமெண்ட்ல அப்படி இந்த ஹேட் ஸ்பீச்சஸ் பண்றவங்கள அவங்களுக்கு விரோதமா நடவடிக்கை எடுக்க வேணும், அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் பொதுவா சிங்கள முஸ்லிம் தமிழ் மந்திரிமாரும் அமைச்சர்மாரும் கருத்தாங்க.
மூத்த அமைச்சர் ஃபௌசி, இந்த தாக்குதல் சம்பவங்களை கண்டித்து இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் சில நகரங்களில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
களுத்துறை மாவட்டம் வேறுவலை மற்றும் அல்கம ஆகிய பிரதேசங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள சில முஸ்லிம் பிரதேசங்களில் இன்று கடையடைப்பு கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி, ஏறாவூர் மற்றும் ஓட்டமாவடி ஆகிய பிரதேசங்களில் அனுஷ்டிக்கப்பட்ட கருத்தால் மற்றும் கடையடைப்பு காரணமாக இன்று அந்த பிரதேசங்களில் வளமை நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது. காத்தான்குடியில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வீதியில் இறங்கி முஸ்லிம்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி கவனயீர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மெத்தைப்பள்ளி வாயல் முன்றலிலிருந்து பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்ற முஸ்லிம்கள் பிரதேச செயலாளரிடம் ஜனாதிபதிக்கான மனு ஒன்றை கையளித்த பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பிரதேச பள்ளிவாசல்கள் சம்மேளனம் ஜமியத்துல் உலமா சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பேரணி முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஏ.எல்.எம். சஃபில் நலிமி,
ஜனாதிபதி அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் அவர்களும் அவர்களது அரசாங்கமும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதோடு இந்த நாசகார வேலைகளை செய்கின்ற குறிப்பாக பொதுபல சேனை என்ற இந்த அமைப்பை உடனடியாக தடை செய்து இந்த நாசகார வேலை செய்கின்ற அனைவரையும் உடனடியாக கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இதேவேளை கிழக்கு மாகாண சபை இன்று இம்மாத அமர்வுக்காக கூடிய போது சபையில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து சபை அமர்வு அடுத்த மாதம் 16 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆளும் தரப்பின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் எம்.ஏ.எம். ஜமீல் சபையில் முன்வைத்த அவசர பிரேரணையொன்று தவிசாளரால் நிராகரிக்கப்பட்டதை அடுத்தே சபையில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது.
இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இனக்கலவரத்தினை கண்டித்து அரசுக்கும் பலசேவனுக்கும் எதிராக ஒரு பிரேரணை இன்று மாகாண சபையிலே கொண்டு வந்த போது இதை எங்களது தவிசாளர் விடாப்புடியாக நின்று இதை கொண்டு வர முடியாது என்று எங்களை தடுத்த போது இந்த சபையை நடத்த முடியாத விட்டு தடுத்து இன்று நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த தவிசாளரை நீக்கி புதிய தவிசாளரை தெரிந்து அடுத்த சபையிலேனும் இந்த பிரேரணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டிலையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எமது மாகாண சபை குழு ஏகமனதாக தீர்மானித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம்
என்று தனது விசேட பிரேரணை தொடர்பாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எம்.ஏ.எம். ஜமீல் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பன்னாட்டு குறிப்பொன்று. ஈராக்கில் சுன்னி கிளர்ச்சி அமைப்பான ஐசிஸ் தாக்குதலை அடுத்து அங்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை பற்றி தொடர்ந்து தமிழோசையில் கேட்டு வருகிறீர்கள். தற்பொழுது அங்குள்ள நிலையினை பற்றி பிபிசி செய்திகளை தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
ஈராக்கில் மேலும் மேலும் நிலப்பரப்புகளை கைப்பற்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் நகர்வுகளை செய்து வரும் வேளையில் நாடு துண்டாகாமல் இருக்குமா என்று கேள்விகள் எழுந்துள்ளன. இதனிடையே இஸ்லாமிய ஆயுத குழுவான ஐசிஸும் இதர அமைப்புகளும் தலைநகர் பாக்தாதுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்கூபா நகரின் சில புறநகர் பகுதிகளை சிறிது நேரம் கைப்பற்றி தமது பிடியில் வைத்திருந்தனர் என்றும், பிறகு அவற்றை அரச படைகள் மீண்டும் தமது வசம் கொண்டு வந்துள்ளன என்றும் பிபிசியின் பாக்தாத் செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை இனியும் ஈராக் ஒருங்கிணைந்த ஒரு தேசமாக இருக்கும் என்று தனக்கு நம்பிக்கை இல்லை என தன்னாட்சி அதிகாரம் கொண்ட குர்திஷ் பிராந்தியத்தின் பிரதமர் நட்ஸர்வான் பர்சானி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
It started in Mosul. We see it now Iraq before Mosul and after Mosul. I think it will be very difficult for situation really to go back to the same as before.
இதெல்லாம் மோசுலில் தொடங்கியது. நாட்டின் நிலைமையை நாங்கள் இப்போது மோசுலுக்கு முன் மற்றும் மோசுலுக்கு பின் என்றுதான் பார்க்கிறோம். மோசுலுக்கு முந்தைய நிலைக்கு நாடு திரும்புவது மிகவும் கஷ்டம் என்றுதான் நான் கருதுகிறேன். அதேவேளை பிரச்சனைக்கு இராணுவ தீர்வு ஒரு முடிவாக அமைய மாட்டாது, அதற்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை. இப்போதுள்ள பிரச்சனைக்கு ஐசிஸும் காரணம் என்பதை நான் மறக்கவில்லை. இவை அனைத்தும் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளால் தான் விழுந்தவை என்பதை குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும்
என்று தன்னாட்சி அதிகாரம் கொண்ட குர்திஷ் பிராந்தியத்தின் பிரதமர் கூறினாலும், ஈராக் அரசோ மக்கள் ஒன்றுபட்ட தேசத்தையே விரும்புகிறார்கள் என்று கூறுகிறது. பிரதமர் நூரி அல் மலிக்கின் பேச்சாளர், ஈராக் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியல் சாசனத்துக்கே மக்கள் வாக்களித்தனர் என்று பிபிசியிடம் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஈராக்கில் இப்பொழுது நடைபெறும் சம்பவங்களுக்கும் ஈரானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அது ஷியா பிரிவு முஸ்லிம்களின் சித்தாந்த ரீதியிலான ஒரு தொடர்பு. ஈரானில் ஷியா மதகுருமார்களால் நடத்தப்படும் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அங்கு ஷியா பிரிவு மக்கள் பெரும்பான்மையானவர்கள். அதன் காரணமாக அங்கு அவர்களின் ஆட்சி நடைபெறுகிறது. இதன் காரணமாக இருநாட்டு உறவுகளில் பெரும் தாக்கமும் உண்டு. அது அரசியல் ரீதியானது மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியிலானதும் கூட. ஈராக்கைச் சேர்ந்த பல முன்னணி ஷியா அரசியல் தலைவர்கள் நீண்ட காலத்தை ஈரானில் கழித்துள்ளார்கள். சதாம் ஹுசைனின் ஆட்சியிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் ஈரானுக்கு சென்றனர். இப்போது ஈராக்கிலுள்ள அதி உயர் ஷியா மதகுருவான அயத்துல்லா சிஸ்தானியே கூட ஈரானில் பிறந்தவர்தான். ஒவ்வொரு ஆண்டும் ஈராக்கிலுள்ள மிக மிக புனிதமான ஷியா வழிபாட்டு தலங்களுக்கு ஈரானிலிருந்து பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகள் வந்து செல்கின்றார்கள். சதாம் ஹுசைன் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு ஈராக்கிய அரசியலில் ஈரானுக்கு பெருமளவு பங்கு இருந்தது என்பதும் உண்மை. வர்த்தக ரீதியில் இருநாட்டுக்கும் இடையே பல பில்லியன் டாலர்கள் அளவுக்கு உறவு உள்ளது. எனவே ஈராக்கின் ஸ்திரத்தன்மையில் ஈரானுக்கு பெரிய ஈடுபாடும் அக்கறையும் உள்ளது என்பதும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இதனிடையே ஈராக்கிய மக்களின் தேவைகள் மீது அரசு கவனம் செலுத்தாததே அங்கு தீவிரவாதம் வளர்வதற்கு முக்கிய காரணம் என்று ஐநாவின் தலைமைச் செயலாளர் பான் கி மூன் கூறியுள்ளார்.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். ஈராக்கில் பாதுகாப்பு நிலவரம் இப்படி சிக்கலாகி கொண்டிருக்கும் நிலையில் அங்கு 46 இந்திய தாதியர் உட்பட சுமார் 200 இந்தியர்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
வன்முறை மோதல்கள் உக்கரமடைந்து வரும் ஈராக் நாட்டில் குறைந்தது 200 இந்தியர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிஸ் என்கிற சுனி பிரிவு ஆயுத குழு கைப்பற்றிய திக்ரித் என்ற நகரின் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரியும் 46 இந்திய செவிலியர்களும் இதில் அடங்குவர். கடந்த 24 மணி நேரமாக தங்களுக்கு மிச்சமான பழைய உணவுதான் கிடைப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பாதுகாப்பான சூழலில் அங்கு தங்கியுள்ள போதும் வெளியில் செல்ல முடியாமல் முடங்கியுள்ளதாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய போது தெரிவித்தனர். கடந்த 2 மாதங்களாக ஊதியம் அளிக்கப்படவில்லை என்று கூறிய அவர்கள், அந்நாட்டின் அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்று கூறியுள்ளதால் வருத்தம் அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள 46 இந்திய செவிலியர்களில் 13 பேர் சொந்த நாட்டிற்கு திரும்ப விரும்புவதால் அதற்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ளும்படி அரசாங்கத்திடம் முறையிட்டுள்ளதாக அவர்களில் ஒருவரான செவிலியர் மெரினா கூறினார்.
இங்க வந்து மொத்தமா ஒரு 46 மெம்பர்ஸ் இங்க இருக்கு. அதுல 13 மெம்பர்ஸ் வந்து அங்க கேரளாவுக்கு திரும்பி வரணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரிமைனிங் மெம்பர்ஸ் இங்கே ஸ்டே பண்ற மாதிரி அவங்களுக்கு ஐடியா. இங்க இல்ல, இந்த டிகிரி ஹாஸ்பிட்டல் இல்ல, வேற வெளியில ஏதாவது டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல அங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் ஐடியா இருக்கு. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2 மந்த்ஸா சாலரி எதுவுமே கிடைக்கல, அதனால அங்க வந்து டியூட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து மீட்டிங் இப்பதான் முடிஞ்சு அவங்க வந்து நியூ கவர்மெண்ட் அவங்க சொன்னாங்க எந்த சாலரி எதுவும் தர மாதிரி ஐடியா இல்ல. நாங்களும் டிசைட் பண்ணியாச்சு இங்க இங்க நிக்கிற மாதிரி ஐடியா இல்ல, வேற எங்காவது ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு.
அது மாதிரி ஷிஃப்ட் பண்றதுக்கு எத்தனை காலங்கள் வந்து ஏற்படும்? இன்னும் எத்தனை
நாள் எங்களுக்கு தெரியாது. அவன் எப்பதான் சீட் ரெடி ஆகுதோ அப்ப இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. எவ்வளவு டைம் எடுக்கும் எங்களுக்கு தெரியாது.
அந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அங்க நிலவுறதுக்கான உறுதியை வந்து அவங்க அளிச்சிருக்காங்களா?
அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கதான் இங்க ஃபுல்லா அண்டர் கண்ட்ரோல் இருக்கு. சோ அவங்க எதுவுமே எங்களை பண்ண மாட்டேன், ஃபுல்லா சேஃப்டி அவங்க பண்ணுவாங்க அப்படிதான் சொன்னாங்க. இப்பதான் பேசி முடிச்சு திரும்பி வந்தேன்.
உங்களுடைய நாட்டுல இருக்கிற உறவினர்கள் வந்து உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க வந்து எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க?
ஆமா, அவங்க வந்து ஃபுல்லா எங்க மேல எங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கேரளா கவர்மெண்ட் ஃபுல்லா சப்போர்ட், எங்க மேல என்ன என்ன தேவையோ எல்லாம் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. ஆனா கேந்திர கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் என்ன தெரியல, அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம நினைக்குது. அதனாலதான் இங்க இருந்து எங்களால வர முடியாது அப்படி நாங்க யோசிக்கிறேன். ஆனா கரெக்டா எங்களுக்கு தெரியாது. எம்பசி அஜய்குமார் சார் வந்து எங்க கூட பேசுறாங்க. அவங்க வந்து சொல்லியாச்சு எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே சொல்றதுக்கு அவங்க வந்து ஓகே. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம், வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்ல. அதனால அவங்க வந்து எங்களுக்கு இங்க இருந்து போற மாதிரி இந்தியாவுக்கு வர மாதிரி ஏதாவது ஹெல்ப் எங்களுக்கும் பண்ணணும். அதுக்காக தான் நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு
என்றார் ஈராக் நாட்டின் திக்ரித் என்ற நகரின் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரியும் இந்திய செவிலியர் மெரினா. இந்த செவிலியர்கள் உட்பட அங்கு சிக்கி இருக்கும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேரள மாநில முதல்வர் உம்மன் சாண்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் கேரள மாநில மருத்துவ செவிலியர்களின் கூட்டமைப்பும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க இந்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன் இது குறித்து அவரது ட்விட்டர் கணக்கில் கூறுகையில், இந்திய செவிலியர்களிடம் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் அவர்களை மீட்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீட்டிக்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்த தடையை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் விக்ரமஜித் சென் மற்றும் சிவ்கீர்த்தி சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமையன்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு தடை கோரி அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான விசாரணை நேற்று நீதிபதிகள் விக்ரமஜித் சென் மற்றும் சிவ்கீர்த்தி சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த மனு முதல் முறையாக தங்கள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வருவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்களை படித்து பார்க்க கால அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவித்த அந்த அமர்வு மனு மீதான விசாரணையை இன்று செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தது. இன்று ஜெயலலிதா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஷேகர் நாப்டே, சொத்து குவிப்பு வழக்கில் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தாக்கல் செய்திருக்கும் மனுக்களின் விசாரணைகள் முடியும் வரை ஜெயலலிதா மீதான விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதாடினார். அத்துடன் ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை விதித்திருந்த இடைக்கால தடையை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் அந்த தடையை நீட்டிக்குமாறு கோரினார். சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையையும் இந்த லெக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்திருக்கும் மனுக்களின் விசாரணையையும் தொடர்பு படுத்தி சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க எந்த அவசியமும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தனர்.
சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான 3D கண்ணாடிகள் குறித்த புதிய ஆராய்ச்சி தொடர்பான செய்தியை பார்க்கலாம். பெருமளவு பார்வை இழந்துவிட்டவர்களுக்கான ஸ்மார்ட் கண்ணாடிகள், அதாவது கூர்மையான சிறப்பு கண்ணாடிகளை தயாரிப்பதில் ஒரு பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரிட்டனில் இருக்கும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடிகளில் ஒரு சிறப்பு முப்பரிமாண கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேமராவுக்கு கணினியுடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முப்பரிமாண கேமரா படம் பிடிக்கும் காட்சிகள் உடனுக்குடன் கணினிக்கு சென்று அந்த கணினியிலிருந்து இந்த காட்சிகள் மீண்டும் இந்த சிறப்பு கண்ணாடியில் முப்பரிமாண தோற்றத்தில் காட்டப்படுகிறது. இப்படி முப்பரிமாண கேமராவால் படம் பிடிக்கப்பட்ட காட்சிகள் கணினி வழியாக மேம்படுத்தப்பட்டு கண்ணாடியில் தெரியும் பொழுது அந்த காட்சிகள் பிரகாசமாகவும் கூடுதல் தெளிவாகவும் இருக்கும். மிகவும் குறைந்த பார்வை திறன் உள்ளவர்களால் இந்த மேம்படுத்தப்பட்ட பிரகாசமான காட்சிகளை பார்க்க முடியும் என்பதால் அவர்கள் தாங்கள் இருக்கும் சூழலில் கூடுதல் எளிதாக நடமாட இந்த சிறப்பு கண்ணாடி உதவும். ஆண்டு முதல் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை பாதித்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த பிராந்தியங்களில் 10,000 பேர் கூடுதலாக தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக பிரிட்டனில் இருக்கும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உளவியல் துறைக்கான ஆய்விதழில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆய்வுக் கட்டுரையில் 2008 துவங்கிய பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்கொலைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்கொலைகளில் கணிசமானவை தவிர்க்கப்பட்டிருக்க கூடியவை என்று கூறும் இந்த ஆய்வாளர்கள் சில நாடுகளில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தற்கொலைகளின் அளவு அதிகரிக்கவில்லை என்றும், எனவே எல்லா நாடுகளிலும் உளவியல் சிகிச்சைக்கான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டால் கணிசமான தற்கொலைகள் தவிர்க்கப்பட முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் 24 நாடுகள் அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தற்கொலைகள் தொடர்பான புள்ளி விவரங்களை ஆக்ஸ்போர்ட் மற்றும் லண்டனில் இயங்கும் வெப்பமண்டல நாடுகளின் மருந்து மற்றும் சுகாதார நிறுவனம் ஆகிய இரண்டின் ஆய்வாளர்கள் சீராய்வு செய்திருக்கிறார்கள். 2007 வரை ஐரோப்பாவில் தற்கொலைகள் தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்து வந்ததாகவும், ஆனால் 2009 இந்த நாடுகளில் தற்கொலைகளின் எண்ணிக்கை 6.5% அதிகரித்ததாகவும், இந்த அதிகரித்த தற்கொலை விகிதமே 2011 வரை நீடித்ததாகவும் இந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதேபோலத்தான் அமெரிக்கா மற்றும் கனடாவிலும் 2007 வரை தொடர்ந்து குறைந்து வந்த தற்கொலை சம்பவங்கள் திடீரென்று 2009 அதிகரிப்பதாக தெரிவித்திருக்கும் ஆய்வாளர்கள் இந்த அதிகரித்த தற்கொலைகளுக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் தொடர்பு இருப்பதாக தாங்கள் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எந்த விதமான பாம்பு கடிக்கும் பயன்படுத்தக்கூடிய சட்டென்றும் சுலபமாகவும் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்க வல்ல மருந்து ஒன்றை கண்டுபிடிப்பதில் ஒருபடி முன்னேற்றம் கண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாம்பு கடிக்கான விஷ முறிவு மருந்தை மருத்துவமனையில் வைத்து ஊசி மூலமாகவே செலுத்த முடியும் என்ற நிலை தற்பொழுது இருந்து வருகிறது. ஆனால் பாம்பு கடித்த நபருக்கு மூக்கிலே பீச்சி தெளிக்கின்ற ஸ்ப்ரே ஆக கொடுக்கப்படக்கூடிய மருந்தை ஆய்வாளர்கள் தற்பொழுது பரிசோதித்து வருகிறார்கள். இதுபற்றிய பிபிசி தகவல்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
உலகெங்கிலுமாக பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் 50 லட்சம் பேர் பாம்பு கடிக்க ஆளாகிறார்கள் என்றும் மதிப்பிடப்படுகிறது. வருடத்துக்கு 100,000+ அதிகமானோர் பாம்பு கடியால் பலியாகிறார்கள். நிலக்கண்ணியில் சிக்கி ஆட்கள் உயிரிழக்கும் எண்ணிக்கையை விட இது 30 மடங்கு அதிகமான ஒரு எண்ணிக்கை. உலகிலேயே அதிகம் பேர் பாம்பு கடியால் உயிரிழப்பது இந்தியாவிலேதான். அந்நாட்டில் HIV உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையில் 1/3 அளவுக்கு பாம்பு கடியால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அமைந்திருக்கிறது. பாம்பு கடிக்கான பொதுவான சிகிச்சை என்பது பாம்பு விஷத்தை முறிக்கவல்ல மாற்று மருந்து ஒன்றை பாம்பு கடித்தவருக்கு கொடுப்பதுதான். தற்போது விரைவாகவும் சுலபமாகவும் மூக்கில் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயாக பயன்படுத்தவல்ல பாம்பு கடி மருந்து ஒன்றை கண்டறிவதில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக கலிபோர்னியா அறிவியல் கழகத்தில் சென்டர் ஃபார் எக்ஸ்பிளரேஷன் அண்ட் டிராவல் ஹெல்த் என்ற மையத்தின் இயக்குநராக இருக்கின்ற டாக்டர் மேத்யூ லுவென் கூறுகின்றார்.
The treatment that we're investigating is really a new trick for an old drug. Neostigmine is an antiparalytic agent that has been used for decades in the operating rooms.
நாங்கள் பரிசோதிக்கும் சிகிச்சை பழைய மருந்தை வைத்து புதிய ஒரு வித்தையை செய்வது போலானது. நியோஸ்டிக்மைன் வாதம் வருவதை தடுப்பதற்கான ஒரு மருந்து. பல காலமாக இது அறுவை சிகிச்சைகளின் போது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த மருந்தை வாதம் வந்தவருக்கு நரம்பில் செலுத்தினால் வாதத்திலிருந்து சில நேரங்களில் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று இந்திய மருத்துவர்கள் கண்டறிந்திருந்தார்கள். பாம்பு கடிக்கு ஆளானவருக்கும் வாதம் தாக்குவது போன்ற பாதிப்பை ஏற்படுவதால் அவர்களுக்கும் இந்த மருந்தை ஊசி மூலம் போடும் வழக்கம் இருந்து வருகிறது. மருத்துவமனையில் சேர்த்து ஊசி மூலமாக அல்லாமல் இந்த மருந்தை கொடுக்க வழி இருக்கிறதா என்று சிந்தித்து கலந்தாலோசித்த போது மூக்கில் தெளிக்கவல்ல ஸ்ப்ரேயாக இதனை உருவாக்கினால் என்ன என்ற ஒரு யோசனை தோன்றியது. அதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் நல்ல பலன்கள் கிடைத்திருக்கின்றன என்றார் டாக்டர் லியூவன்.
பிபிசி தகவல்களை தமிழில் தந்தவர் சாதாத்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தந்தவர் எல்ஆர் ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.